அம்மா, சிவபெருமானே நம்ம புலித்தோல் உறுத்தி விபூதி பூசி தான் பார்க்க முடியுமா? மற்ற பெருமான் மாதிரி நல்லா அலங்காரம் நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கவே முடியாதா?
பார்க்கலாமே. உனக்கு ஏமா இவ்வளோ ஆசை? அப்படி ஒரு ரூபம் கூட இருக்கு. அந்த ரூபத்தோட பேர் என்ன தெரியுமா?
என்னது?
கல்யாண சுந்தரனார்.
ஓ, சீக்கிரம் சொல்லுங்க.
சரி, அந்த கதையை பத்தி இப்ப உனக்கு சொல்றேன். அப்படி ஒரு ரூபத்துல அவருக்கு இதே உன்ன மாதிரியே ஒருத்தர் கூட இவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். அது யார் தெரியுமா? சிவபெருமானுடைய மாமியாரன மேனை அப்படிங்கிறவங்க. இப்போ நாமெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அப்ப என்ன செய்வோம்? கல்யாணத்துல இருக்க மணப்பொண்ணு மணப்பையன் வந்து என்ன மாதிரி அலங்காரம் பண்ணிப்பாங்க? மாலை போட்டுக்குவாங்க, புது ட்ரெஸ் போடுவாங்க, அப்புறம் நகைகள் எல்லாம் போடுவாங்க. அதுவும் அந்த கல்யாண பொண்ணை பார்க்கும் போது எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நகைகள் போட்டு பாக்குறவங்களுக்கே எப்படி இருக்கும், அவங்க தான் அன்னைக்கு பொண்ணு, அவங்க தான் அன்னைக்கு மாப்பிள்ளை அப்படிங்கறது எல்லாருக்கும் தெளிவா தெரியும் இல்லையா? மத்தவங்க எல்லாம் எப்படி போவோம் கல்யாண வீட்டுக்கு? எப்படி போவோம்?
சும்மா ரெண்டு ட்ரெஸ் மாதிரி போட்டுப்போம்.
ஒரு சில நகைகள் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா மத்தவங்க எல்லாம். அப்புறம் நல்ல அழகா முகத்துக்கு நல்ல அழகா அலங்காரம் பண்ணிப்பாங்க, பூ எல்லாம் வச்சுக்குவாங்க. ஆனா அவங்க எல்லார விட அந்த மணமகளும் மணமகனும் எப்படி இருப்பாங்க? இன்னும் அழகா தேவர்கள் மாதிரி இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம சிவபெருமான் கூட இங்க அப்படிதான் இருக்காரு. அந்த அழகான ரூபத்துக்கு பேர் வந்து கல்யாண சுந்தரர். சும்மாவே இறைவன் வந்து சுந்தரமா இருப்பாரு. கல்யாண கோலத்துல அவரை பத்தி கேட்கவே வேண்டாம் இல்லையா? அத அந்த கதையை உனக்கு நான் இப்ப சொல்றேன். அதாவது ஒரு முறை நம்ம பார்வதி தேவி பூமியில அவதாரம் பண்ண நினைச்சாங்களாம். அவங்க யாருக்கு மகளா பிறக்க நினைச்சாங்க அப்படின்னா, பர்வதராஜன் அப்படிங்கிற இமயமலையில ஆட்சி செய்துட்டு இருந்த அந்த மன்னனுக்கு மகளா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அது ஏன்னா பர்வதராஜன் வந்து தன்னுடைய தவம் செஞ்சு இறைவியே தனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். இறைவியே தனக்கு மகளா கொடுக்கணும் அப்படின்னு பர்வதராஜன் ஆசைப்பட்டாராம். அதனால சிவபெருமான் என்ன சொன்னாரு, நீ பர்வதராஜனுக்கு மகளா பிறக்க ஆசி வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மைய பூலோகத்துக்கு அனுப்பி வச்சாங்களாம். அப்ப அம்மா எப்படி வந்தாரு தெரியுமா? ஒரு தடாகம், அப்படி ஒரு தடாகத்துல 1008 இதழ்கள் கொண்ட, அதாவது பத்மை, அந்த தடாகத்துக்கு பேர் வந்து பத்மை அப்படிங்கிற ஒரு தடாகத்துல 1008 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை மலர் மேல அம்பிகை வந்து ஒரு குழந்தையா வந்தாங்களாம். அங்கு வந்த பர்வதராஜன் என்ன செய்தாராம், அந்த குழந்தைய தன்னோட இரு கரங்களாலையும் அன்போட எடுத்து என்ன பண்ணாராம், ரொம்ப சந்தோஷமா இந்த உலகையாலும் அம்மையே தனக்கு மகளா பிறந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட மனைவி மேனையிடம் கொடுத்தாங்களாம். கொடுத்த உடனே அம்பையோட அவதாரத்தை வந்து பார்த்து அம்மையும் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த குழந்தைய வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்களாம். வளர்க்க ஆரம்பிச்சோடனே அந்த குழந்தைக்கு வந்து 5 வயது வருது. இந்த குழந்தைக்கு 5 வயது வந்துருச்சு. இப்ப தந்தை பர்வதராஜன்ட்ட அந்த குழந்தை என்ன சொல்றாங்க, அம்மை வந்து என்ன சொல்றாங்க, அம்மா அப்பா நான் வந்து சிவபெருமானை வந்து திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப அப்படி நான் திருமணம் செய்துக்கணும்னா அதுக்காக நான் ஒரு பெரிய தவம் செய்ய போறேன். அதனால எனக்கு இந்த மலையோட ஒரு இடத்துல பொருத்தமான எனக்கு தனி இடத்துல ஒரு தவசாலை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே சிவபெருமான் என்ன, அவருடைய தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா நீ வந்து ஒரு சின்ன குழந்தையா இருக்க, உன்னுடைய வயசு வந்து ஒரு 5 வயது தான், நீ இந்த வயசு வந்து உனக்கு தவம் செய்யறதுக்கு ஏற்ற வயது இல்ல, வேண்டாம், அதனால உன் உடலை வருத்திக்கிட்டு இந்த தவத்தை நீ செய்யறியே, உன் உடம்பு இதை தாங்குமா அப்படின்னு இந்த எண்ணத்தை விட்டுடு அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்களாம். ஆனா என்ன செய்யல பார்வதி தேவி, அத கேக்கல, இல்லையப்பா நான் வந்து உலகத்துல இருக்க அனைவரையும் சிவபெருமான் தான் காத்தருள்றாரு, அப்ப நான் இவ்வாறு காத்துற என்னையும் அவரே காப்பாத்துவாரு, இந்த தவம் செய்யறதுனால எனக்கு என்ன நேர்ந்தாலும் பெருமான் என்னை விட்டுற மாட்டாரு, அதனால நீங்க வந்து பயப்படாதீங்க, என்னை இதை மறுக்க வேண்டாம், நான் கண்டிப்பா தவம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியோட சொன்னாங்களாம். அதனால இறைவன் என்ன இறைவனுக்கு பொருட்டு தவம் செய்ய போறதுனால அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. சரியா, ஒத்துக்கிட்டனால தவம் செய்ய வேண்டாம்னு பார்வதிய தடுத்தாங்க இல்லையா, அதனால தேவிக்கு இன்னொரு பெயர் கூட வந்தது, அதுக்கு பேர் உமா. உமானா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா தவம் வேண்டாம் அப்படிங்கிற பொருள் தான் இந்த உமாங்கிறதுக்கா. அப்படி வேண்டாம்னு சொன்னனால என்ன செய்யறாங்க, சொன்னையும் இறைவி கேட்கல இல்லையா, கேட்காம அவங்க என்ன செய்யறாங்க, தவம் செய்யறதுக்கு இமயமலை அடிவாரத்துல போய் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மலை மேல வந்து தவம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன ஆகுது, ரொம்ப கொஞ்சம் காலங்கள் உருண்டோடி அம்மையார் வந்து நல்ல குழந்தை பருவம், அதாவது 5 வயசா இருந்த பருவம் மாறி இப்ப நல்ல ஒரு இளமை பருவத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு கன்னிப்பெண் பருவத்துக்கு வந்தாச்சு. வந்து அவங்க தவத்தை வந்து விடாம செய்துட்டு இருக்காங்க. அப்ப சிவபெருமானுக்கு அப்பதான் வந்து அம்மையார ஆட்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துதான், திருமணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் வந்துதான். வந்து என்ன பண்றாங்க, கைலாயத்துல இருந்து புறப்படுறாரு. எதுக்காக, நம்ம கௌரி அதாவது பார்வதி தேவியோட தவத்தை பாக்கிறதுக்காக வராரு. அவங்களுடைய பேரன்பை இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல சாமி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு முதிய அந்தன வடிவம், ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி வேஷம் போட்டுட்டு வராரு. ஒரு வயசான தாத்தா எல்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லு பாக்கலாம்.
வயசான தாத்தானா வெறும் வேஷ்ட கட்டிட்டு துண்டு போட்டுட்டு வருவாங்க.
அப்புறம் எப்படி அவங்க உடம்பு எப்படி இருக்கும், நடுக்கமா இருக்கும், வெரி குட். கையில வந்து ஒரு ஊன்றுகோல் வச்சிருப்பாங்க, அப்புறம் தாடி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. இப்ப இருக்க வயசானவங்க எல்லாம் யாரும் வச்சிருக்கிறது இல்ல, பட் அப்பெல்லாம் என்ன செய்வாங்க, ரொம்ப ஒரு நீளமான முக தாடி வச்சிருப்பாங்க, கழுத்துல அப்படி வச்சிருப்பாங்க. இப்ப இவர் எப்படி வர்றாரு சிவபெருமான் அப்படின்னா, ஒரு கழுத்துல என்ன செய்யறாரு, ருத்ராட்சம் போட்டிருக்காரு, உடம்பு பூரா விபூதி பூசிருக்காரு. விபூதி பூசிட்டு என்ன செய்யறாங்க, அம்மையார பாக்கிறதுக்காக வராங்க. அம்மையார பார்த்த உடனே அவருக்கு என்ன என்ன ஆகுது, கொஞ்சம் அவர்கிட்ட திருவிளையாடல் பண்ணணும்னு தோணுது சிவபெருமானுக்கு. என்ன செய்யறாங்க, யாரம்மா நீ, ஏமா இப்படி ஒரு கஷ்டமான தவம் செஞ்சிட்டு இருக்க, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களாம். யார்கிட்ட, பார்வதி தேவி கிட்ட. உடனே அம்மையார் என்ன சொல்றாங்க, நான் வந்து அவங்க வந்து முதல்ல அவங்க வாய் திறந்து பேசல, அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய தோழியர் மூலமா சொல்றாங்க என்னன்னா, சிவபெருமான பார்க்கறதுக்காகவும் அவரை திருமணம் செய்துக்கிறதுக்காகவும் தான் எங்களுடைய அம்மை வந்து இவ்வளவு தூரம் தவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தோழிகள் வந்து பதில் சொல்றாங்களாம். என்னது, சிவபெருமான பாக்கிறதுக்காக நீங்க வந்து இவ்வளோ கடுமையான தவம் செஞ்சிட்டு இருக்கியா, நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கியம்மா, நீ போய் ஏன் இவ்வளவு கடுமையான தவம் எல்லாம் செய்யற, இந்த வயசுல இந்த பெண்கள் மாதிரி நல்ல ஜாலியா விளையாடாம விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதாவது ஆடைகள்லாம் உடுத்தி அலங்காரம் செஞ்சுக்காம இந்த உரைய வைக்கிற இந்த பனி மலையில போய் ஏமா இப்படி தவம் செஞ்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற அப்படின்னு அவங்களுடைய மனச மாத்திர நோக்குல சொல்றாராம். யாரு,
சிவபெருமான்.
சிவபெருமான் யார் மாதிரி வந்து சொல்றாரு,
ஒரு வயசான தாத்தா
தாத்தா மாதிரி முதிய அந்தனர் இடத்துல வந்து சொல்றாரு. பார்வதி தேவி என்ன செய்றாங்க, ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே தான் வந்து சிவபெருமான நோக்கி தவம் செய்யறேன், ஆனா இந்த பணி இதெல்லாம் என்னை ஒன்னும் செய்யாது, அதனால நான் வந்து கண்டிப்பா அவரை பார்ப்பேன், கல்யாணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்களாம்.
வாய் திறந்து சொன்னாங்களா,
ஆமா அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த பதில் உடனே என்னது, என்னம்மா நீ இவ்ளோ சொல்லியும் நீ கேட்காம இப்படி சொல்ற, அந்த சிவபெருமான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவர் வந்து அந்த சுடுகாட்டுல பித்தன் மாதிரி ஆடல் ஆடிட்டு இருக்காரு, அவரை போய் நீ திருமணம் செஞ்சுக்க போற, உனக்கு ஏதாவது புத்தி பதிலிச்சு போச்சா, அவருடைய உடை எப்படி இருக்கு, ஒரு புலித்தோலை போய் உடுத்திருக்காரு, அவர் கழுத்துல பாம்பு எல்லாம் வச்சிருக்காரு, மண்டை ஓட்டெல்லாம் மாலையா போட்டிருக்கிறாரு, உடம்பு பூரா சுடுகாட்டு சாம்பலை போய் பூசியிருக்காரு, தலையை கூட ஒழுங்கா வாரி சீவாம விரிசனையோட இருக்கிறாரு. இத இப்படி கையில சூளம் வச்சிருக்கிறாரு, உடுக்கை வச்சிருக்காரு, ருத்ராட்ச மாலையில்தான் வந்து கழுத்துல போட்டிருக்கிறாரு. ஒரு நகைகள் கூட அவருக்கு போட தெரியாது. இப்படி இருக்கிற அவத்துக்கு அவருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு கடுமையான தவம் இருக்கிறியே அப்படின்னு வேணும்னே அம்மையார்கிட்ட கேட்டாங்களாம். உடனே பார்வதி தேவிக்கு என்ன வந்துருச்சு,
கோபம் வந்துருச்சு.
ரொம்ப சரியா சொல்லிட்ட, ரொம்ப கோபம் வந்துருச்சு. நமக்கே இவ்வளவு கோபமா வருது இல்ல சாமிய பத்தி சொன்னா. உடனே அவர் சொன்ன உடனே அம்மையாருக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. என்னன்னா, நீங்க என்ன என்ன பேசுறீங்க, யார பத்தி இங்க வந்து என்ன பேசுறீங்க, உங்களுக்கு ஏதாவது புத்தி பேதலிச்சிருச்சா? ஆனா நீங்க வந்து நெத்தியில விபூதிட்டு இருக்கீங்க, கழுத்துல ருத்ராட்சம் போட்டு சிவனடியார் மாதிரி இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு உபசாரம் கொடுத்தேன். உங்களை இவ்வளவு உபசாரம் செய்து இப்படி ஒரு நல்ல உணவு கொடுத்து எல்லாம் செய்திருக்கேன். ஆனா நீங்க ஒரு அடியார் வேஷத்துல இருந்து சிவபெருமானையே வந்து நிந்தனை செய்யறீங்களே, உங்களை கொஞ்சம் கூட இனிமே எனக்கு பார்க்க விருப்பம் இல்ல. இனிமே இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அவரை பத்தி தப்பா பேசி என் முன்னாடி நின்னீங்கன்னா என்னோட கடுமையான கோபத்துக்கு ஆளாவீங்க, உடனே இந்த இடத்த விட்டு ஓடி போங்க அப்படின்னு ஒரே மிரட்டு மிரட்டினாங்களாம். உடனே என்னது அந்த வயசானவரு ரூபத்துல இருக்க நம்ம பெருமானு என்ன செய்யறாங்க, ஆஹா, இந்த பார்வதி தேவிக்கு என்ன ஒரு பெருமான் மேல பக்தி பாருங்களேன் அப்படின்னு அவருடைய பக்திக்கு ரொம்ப மெச்சு என்ன செய்யறாங்களா, இறைவன் வந்து தன்னுடைய உண்மையான ரூபத்தை காட்டினாராம். என்னது தன்னுடைய உண்மையான ரூபத்தை சிவபெருமான் காட்டுறாரு. தான் தான் சிவபெருமான், நானே வந்து உன்னை வந்து தக்க எல்லாரோட வந்து உன்னை தக்க முறையில பெண் பார்த்து திருமணம் செய்துக்க போறேன், வேதப்படி உன்னை கண்டிப்பா திருமணம் செய்துக்க போறேன், அதனால நீ கவலைப்படாத, நீ வந்து உன்னோட வீட்டுக்கே போ, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அவருக்கு யாருக்கு,
பார்வதி தேவி கிட்ட
சொன்னாங்க. பார்வதி தேவி கிட்ட சொல்றாங்களா, இனிமே நீ துயர்பட தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானோட பார்த்த உடனேயும் அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே அம்மையாருக்கு எப்படி இருந்துதான் மனம்,
ரொம்ப சந்தோஷமா இருந்தான்.
எப்படி
மகிழ்ச்சியா இருந்துச்சு?
ஏன், ஏன்னா இவ்வளோ நாளா தான் வந்து தனிமையிலே இவ்வளோ தவம் செய்து யார பாக்கணும்னு நினைச்சாங்களோ அவரே தன் கண் முன்னாடி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றதுக்காகவே வந்திருக்காருன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா ஆனந்தமா என்ன செய்யறாங்க, உமையம்மை சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. சாமியை நல்லா விழுந்து வணங்கிட்டு இறைவனை மனசுல எண்ணிட்டு வெக்கத்தோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள்ட்டாங்க. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சாமி வந்தாரு, என்ன வந்து திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க. உடனே அவர் வந்து திருக்கயிலாயத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சப்த ரிஷிகள் அப்படின்னு ஏழு ரிஷிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி நீங்க போய் இமவான் கிட்ட பார்வதி தேவிய திருமணம் செய்துக்கிறதுக்காக எனக்கு வந்து வரன் பேசிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அப்ப மனம் பேசி வரத்துக்காக இந்த சப்த ரிஷிகள் வந்து இமயமலையில இருந்து வராங்க. வந்து பர்வதராஜனை பார்த்து மகள் பார்வதிய சிவபெருமானுக்கு மனம் பேச வந்தோம் அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே இந்த சப்த ரிஷிகள் என்ன செய்யறாங்க கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, இமவான் வந்து முனிவர்களே, எல்லா உயிர்களையும் பழமையான உலகத்தையும் ஈன்ற கன்னிகையான பார்வதி தேவியார சிவபெருமானுக்கு மனம் முடித்து கொடுக்கறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா திருமண சடங்கின்படி நான் வந்து எல்லா விதமான திருமணம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி சடங்கின்படி நாங்க வந்து மனம் செய்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்னு கேக்குறாங்களா. அப்ப சரி, நீங்க கவலைப்பட வேண்டாம், அப்ப நாங்க வந்து எங்க பெருமானை கூட்டிட்டு நாங்களும் வந்து திருமணத்துக்கான நாள் குறிங்க சிவபெருமானை கூட்டிட்டு அன்னைக்கு நாங்க வரோம் அம்மையை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அவங்க வந்து பேசி முடிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ பார்வதி தேவிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, அதோட இமவானுக்கும் அவங்க மனைவி மேனைக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே பரம்பூர்லயே தனக்கு மருமகனா வரப்போறாருங்கிற மகிழ்ச்சியில கடகடன்னு திருமண வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்களாம். எங்க பார்த்தாலும் ஒரே விழா கோலம், புது துணி வகைகள், சமையல் செய்ய புது ஆட்கள், அதுக்கான பொருட்கள், அப்புறம் விதவிதமா ஆபரணங்கள், அப்புறம் எங்க பார்த்தாலும் ஒரே மங்கள ஒளி. வீடுகள்லாம் தோரணம் கட்டி தெருவெங்கு கோலம் விட்டு ஒரே திருவிழா கோலமா இருக்கு. அப்ப பார்வதி வந்து என்ன செய்யறாங்க, அவங்க திருமணத்தன்னைக்கு என்ன மாதிரியான உடை உடுத்திருக்காங்கன்னா, சிவப்பு பட்டு உடுத்தி அழகழகான மலர்கள் அணிஞ்சு நகைகள் போட்டுட்டு அதிரூபமாய் அழகின் சிகரமாய் இருந்தாங்களாம். அப்ப சிவபெருமான் என்ன செய்யறாரு, தன்னுடைய பூதகணங்கள், அப்புறம் வந்து முனிவர்கள், வீரபத்ரர், இந்த மாதிரியான தேவர்கள், நான்முகன், இந்திரன், திருமால், நாகர்கள், சூரியன், சந்திரன், அஷ்டத்திக்கு பாலர்கள், நட்சத்திரங்கள், சப்த மாதாக்கள், அஷ்டவசுக்கள், நாகர்கள், இந்த மாதிரி பல மக்களோட அவங்க சுற்றத்தோட திருமணத்தன்னைக்கு வராங்க. எங்க, இமயமலைக்கு வராங்க. வரப்போறது என்ன, வராங்க. நீங்க பார்வதி ரொம்ப அழகான ஆடை உடுத்திட்டு இருக்காங்க. ஆனா சாமி எப்படி வரா தெரியுமா, இடுப்புல புலித்தோல், உடம்பு பூரா வெந்நீர், அதாவது என்னது திருநீர், கழுத்துல மண்டையொட்டு மாலை, அப்புறம் ஜடை முடி, கூடவே பயங்கர ரூபத்துல பூதகணங்களும் வேற இருக்காங்க. ஒரு திருமணத்துக்கு மணமகனா அவர் எப்படி வராரு, இதுதான் அவருடைய உண்மையான ரூபம் இல்லையா, அந்த ரூபத்திலே வராறா. அப்ப இந்த மணமகனை வரவேற்கும் போது ஆரத்தி எடுப்பாங்கல்ல, அப்ப இந்த மேனை வந்து வரவேற்க வராங்க. வரும்போது இறைவனோட இந்த பயங்கர ரூபத்தை பார்த்த உடனே பயந்துட்டாங்களாம். அடடா, தன்னோட பொண்ணு வந்து பூவினும் மென்மையான மகளாச்சே, அவருக்கு வந்து இப்படி வந்து பயங்கர ரூபமான இருக்கிற இறைவனை போய் கல்யாணம் செய்துக்க போறாங்களா அப்படின்னு அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்களாம். மேனை மட்டும் மயங்கி விழுந்த உடனே சிவபெருமானுக்கு தான் எல்லாமே தெரியும் தானே, எல்லா விஷயமும் தெரியும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, எல்லாம் அறிஞ்ச சிவபெருமான் மேனையுடைய பயத்தை போக்க உடனே என்ன பண்றாரு, தன்னோட ரூபத்தை மாத்திக்கிட்டாங்களாம். அதாவது அழகழகான பட்டாடை உடுத்தி நல்ல ஆபரணங்கள் போட்டு ஜடைமுடிய மறைச்சி நல்ல அழகா வாரி கிரீடம் போட்டுக்கிட்டாராம், ரத்தின கிரீடம் போட்டு நல்ல மாலைகள்லாம் கழுத்துல போட்டுக்கிட்டு ரொம்ப சௌந்தரியமா ரொம்ப சுந்தர ரூபமா ஒரு அழகான ஒரு மணமகனா மாறிட்டாரா. இந்த மேனை மயங்க தெளிஞ்சு எழுந்து பார்த்தா நம்ம பெருமான் எப்படி இருக்காரு, ரொம்ப அழகா அழகான ஒரு மணமகனா மாறிடுறாரு. உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா, இவ்வளோ அழகான ஒரு மணமகனை நம்ம பெண்ணுக்கு கிடைச்சிருக்காரு, இந்த அழகான ரூபத்தை போய் தன்னுடைய உண்மையான ரூபத்தை மாத்தி நமக்காக பெருமான் இப்படி மாறி இருக்காருன்னு அவங்களுக்கு ஒரே ஆனந்தம், அது இல்லாம கொஞ்சம் சங்கடமாவும் இருந்துதான். நமக்காக இறைவன் வந்து தன்னுடைய ரூபத்தை மாத்திருக்காரு, அவருடைய கருணையே கருணை, இவ்வளவு அழகான ரூபத்தோட இருக்காருன்னு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துதான். உடனே என்ன செய்யறாங்க, தன்னுடைய மணமகளுக்கு ஏத்த தன்னுடைய மகளுக்கு ஏத்த மணமகன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல விசேஷமா திருமணத்தை செய்து கொடுக்கறாங்களாம். அப்ப இவ்வளவு அழகான கல்யாணம், இந்த திருமணம் நடக்கும்போது என்ன ஆகுது, எல்லாரும் திருமணத்துக்கு வந்திருக்காங்களா, அப்ப என்னது எல்லாரும் இமயமலைக்கு வந்தோடனே இமயமலையால அந்த வடதிசையால, இமயமலை வந்து வடக்கு பக்கமா இருக்கு, இந்தியாவின் வடக்கு பகுதி வந்து இமயமலை, தெற்கு பகுதி என்னது இந்திய பெருங்கடல், அதான் நம்மளுடைய தமிழ்நாடு இருக்க பகுதி. அப்ப எல்லாரும் வந்து அங்க போன உடனே அந்த இமயமலை வந்து அதனுடைய பாரத்தை தாங்காம பூமியில அழுந்த ஆரம்பிக்குது. இமயமலை கீழே வந்து தெற்கு பகுதி என்னது உயர ஆரம்பிக்குது. அப்படி உயர்ந்தா என்ன ஆகும்,
கடல் நிறைய வந்துடும்,
கடல் வந்து என்ன ஆகும், உயர உயர பூமியினுடைய இயக்கமே வந்து மாறிடும். அப்ப என்ன ஆகுது, இயக்கமே மாறிடுறதுனால பெருமான் வந்து என்ன செய்யறாரு, இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் செய்யணும்னு நினைக்கிறாரு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு. உடனே என்ன செய்யறாரு, அகத்திய முனிவர்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு முனிவர் இருக்காரு, அவர் தான் வந்து தமிழ்ல முதன் முதல்ல தமிழ் மொழிய இறைவன் இருந்து கத்துக்கிட்டவர் அவர் தான், அகத்திய முனிவர் தான். அவர் தான் வந்து தன்னுடைய ஒரு நூல் எழுதியிருக்காரு, அகத்தியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் எழுதியிருக்காரு, தமிழுக்கு முதல் நூல் அதுதான். ஆனா அந்த நூல் கிடைக்கல, அதுக்கப்புறம் வந்து தொல்காப்பியம்ங்கிற ஒரு நூல், அவருடைய சீடர் எழுதின நூல் தான், தமிழின் முதல் இலக்கண நூலா இருந்தது. தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்ப அந்த அகத்திய முனிவர் வந்து மிகுந்த வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் வந்து ரொம்ப குள்ளமா இருப்பாராம், குள்ளமா குண்டா இருப்பாராம், ஆனா ரொம்ப சக்தியானவராம். உடனே அவரை தான் என்ன பண்றான்னு நினைக்கிறாங்க, இமயமலையுடைய நேர் எதிர்த்த மாதிரி என்ன இருக்கு, தெற்கு பகுதி நம்மளுடைய தமிழ்நாடு, இங்க அனுப்புறாங்களாம். யார?
அந்த
முனிவரை. அவரை இங்க அனுப்பினா அவர் வந்து இந்த இடத்துல வந்து நின்னாருனா என்ன ஆகும், வெயிட் பேலன்ஸ் ஆயிடும். இத்தனை பேர் இங்க நின்னாலும் அந்த பக்கம் வந்து அகத்திய முனிவர் நின்னா வெயிட் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு அகத்திய முனிவரை இறைவன் வந்து கூப்பிடுறாராம். கூப்பிட்டு நீ வந்து அங்க போய் நில்லு அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். உடனே அகத்திய முனிவர் என்ன சொல்றாராம், பெருமானே இந்த உலகமே உங்க திருமண கோலத்தை பார்க்க ஆசையா இருக்கு, நானும் அப்படித்தானே ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க என்ன மட்டும் என்ன செய்றீங்க, அந்த பக்கம் அனுப்புறீங்களே, என்ன நான் வந்து எப்படி உங்களுடைய திருமணத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு அருள் செய்யக்கூடாதா, அது இல்லாம நான் ஒரு ஆள் நின்ன உலகம் எப்படி சமநிலை அடையும், உங்களுடைய அருள் இல்லாம இது நடக்குமா அப்படின்னு அவர் கேக்குறாராம். கவலைப்படாத, நான் உனக்கு அதுக்கு வேண்டிய சக்தியை தரேன், நீ அந்த பக்கம் போய் நில்லு அப்படின்னு சொல்றாராம். அப்ப அங்கிருந்தே நீ என்னோட திருமண குளத்தை பார்க்கலாம் அப்படின்னு அகத்தியருக்கு அருள் செய்யறாராம். அப்ப அகத்திய முனி வந்து தென்திசை நோக்கி போறாரு. அவர் வந்து நம்மளுடைய தென்திசை நின்ன உடனே சரியா போயிடுது, வெயிட் கரெக்ட் ஆயிடுது. ஈக்குவல் ஆன உடனே என்ன ஆயிடுது,
அந்த கடல்
கீழே வரல, உலகம் வந்து சமநிலை அடைஞ்சிருது, திருமணமும் நல்லபடியா நடக்குது. அப்ப இறைவன் வந்து இவ்வளவு அழகான ஆபரணங்கள்லாம் சுட்டி திருக்கல்யாண கோலத்துல இருக்கிறார் இல்லையா, அப்ப நீ கேட்டல்ல என்ன கேட்ட, பெருமானிய எப்பயுமே வந்து பாம்பு அணிஞ்சிருக்காரு, புலித்தோல் உடுத்திருக்காருன்னு. அப்ப திருமண கோலத்துல இந்த கல்யாண சுந்தரர் கோலத்துல அவர் எப்படி இருந்தாரு, நல்ல சௌந்தரியமான ஒரு ரூபத்தையும் நல்ல ஆடைகள் பட்டாடைகள் உடுத்தி ரொம்ப அலங்காரம் பண்ணி இருக்காரு. அப்ப நம்ம திருமண இறைவனை அலங்கார ரூபமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த திருக்கல்யாண உற்சவம் அதாவது கல்யாண சுந்தரர் உற்சவத்துல அவரை பார்க்கலாம் இந்த மாதிரி அழகான ரூபத்துல. சரியா? அவர் உற்சவ மூர்த்தியா பெருமான் வீதியில வரும்போது பார்வதி பெரும் அம்மையாரோட தம்பதி சமேதரா வரும்போது ரொம்ப அற்புதமான அலங்காரத்துல பார்க்கிறோம். அப்ப அடுத்தது திரு கல்யாண சுந்தர உற்சவத்தும் போது போய் பாக்கலாமா, சாமியை போய் பாக்கலாமா?
பாக்கலாம்.
சரி, அந்த உற்சவம் வரும்போது நான் உனக்கு சொல்றேன், அப்ப நம்ம போய் பார்க்கலாம். சரியா? இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கா?
ரொம்ப பிடிச்சிருக்குமா?
இத பார்த்த உடனே உனக்கு சாமிய உடனே பாக்கணும் போல ஆசையா இல்ல அந்த ரூபத்தோட இல்லையா? சரி, அப்ப போய் பாக்கலாம். மனிதர்களுக்கு கல்யாணம் நடக்கிறதே விசேஷம், அதுலயும் இறைவனுடைய கல்யாணத்தை பார்த்தா என்ன
ரொம்ப விசேஷம்.
அதாவது ஒரு வித்தியாசம் இருக்கு காவ்யா. இப்போ மனிதர்களுக்கு திருமணம் நடக்குது, நாம நம்மள வந்து திருமணத்துக்கு கூப்பிடுறாங்க, நாம அவங்களுக்கு போய் என்ன செய்யறோம், ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போறோம், அவங்களை வந்து ஆசீர்வாதம் பண்றோம் இல்லையா. அப்ப அந்த திருமண ஜோடிகள் என்ன நினைப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாருடைய ஆசி கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனா இறைவனுக்கு திருமணம் நடக்கும் போது என்ன கிடைக்குது,
ரொம்ப மகிழ்ச்சி.
நமக்கு வந்து என்ன கிடைக்குது, அந்த ஆசி கிடைக்குது, அந்த ஆசீர்வாதம் இறைவன் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. புரியுதா? அப்ப நாம திருமணத்துக்கு அடுத்த வகை திருமணத்துக்கு போனா மற்றவர்களுக்கு நாம ஆசீர்வாதம் வழங்குறோம். ஆனா இறைவனோட திருமணத்துக்கு போகும்போது இறைவன் நமக்கு நல்ல பேரும் நமக்கு வேண்டிய வரங்களும் நமக்கு ஆசீர்வாதமும் நமக்கு கடவுள்கிட்ட இருந்து கிடைக்குது. இதுதான் வித்தியாசம். புரியுதா? சரி, அடுத்த கதைக்கு போலாமா?